6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் 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 வந்தனங்கள் பல கூறி செந்தமிழால் இசை பாடி வந்தனங்கள் பல கூறி செந்தமிழால் இசை பாடி நம் தமிழர் பண்பாட்டை நாம் வளர்த்த பரம்பரையே நம் தமிழர் பண்பாட்டை நாம் வளர்த்த பரம்பரையே வணக்கம் 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 வணக்கம்
வணக்கம். நமது தங்கராதம்பாருடைய சொந்தங்களே, நடந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் 15 மூன்றாம் மாதம் 2024 ஆண்டு எம் தமிழுக்கு சோபகிருத வருடம் பங்குனி திங்கள் 2 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு கிச்சிரி 1445 ரம்லான் வெள்ளிக்கிழமை. அன்பான நேயச்சொந்தங்களே, கடந்த 12 இஸ்லாமிய உறவுகளினுடைய ரம்லான் ஆரம்பமாகி இருக்கிறது. இஸ்லாமிய பாடல் ஒன்றோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம்.
உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்பீர மாந்தரே உயர் நோன்பு மாத பெருமையே நன்மை சொல்லுவேன் கேட்பீர மாந்தரே உயர் நோன்பு மாத பெருமையே பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பையே நிதம் ஒரு நகர் 7 ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பையே நிதம் பெரும் ஆனந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுது கொண்டு கஞ்சி நான் சனம் மறவாது சஹர் நேரமதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோக்க வேண்டும் என்றவன் ஒரு நகரில் 7 ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பையே நிதம் ஒரு நகரில் 7 ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பையே நிதம் பெரும் ஆனந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுவி கொண்டு கெஞ்சினான் சனம் மறவாது ஷஹர் நேரம் அதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோர்க்க வேண்டும் என்றவன் மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் ஆதாரமின்றி கண் ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடனைத்து ஆறுதலாய் சாற்றினாள். இதை போதாத வயதில் நோன்புனக்கு கடமையல்லவே, ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள். மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை, மறுநாள் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்து ஆறுதலாய் சாற்றினாள். இதை போதாத வயதில் நோன்புனக்கு கடமையல்லவே, ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள். வல்லோனுரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதமல்லவோ. வல்லோனுரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதமல்லவோ. சொல்வார்கள் நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்கமீதிலே சுகம் உண்டு என்ற போதனையை நீ அறியாயோ. கல்லோ நெஞ்சு கூறு தாய கருணை இல்லையா, கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே, கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே. அந்நாளிரவும் முழுதும் அவன் தூங்கவில்லையே, ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. அந்நாளிரவும் முழுதும் அவன் தூங்கவில்லையே, ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. எண்ணம் போல் ஷஹரு நேரம் அது வந்த போதிலே, எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் கூறி பெய்தவே. ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதட்டினார்களே, ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான், ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான். அஷரி என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரின் தாகம் அதிகமாகி நா வறண்டதால். திருவான அஷரி என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரின் தாகம் அதிகமாகி நா வறண்டதால். பரிதாபமான நிலையில் பையன் மூச்சு திணறியே பரிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான், பரிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான். பிரியம் மிகுந்த செல்வன் உயிர் பிரிந்து சென்றதாய், போனாயோ என்று கூடி அழுது புலம்பி வாடினார், போனாயோ என்று கூடி அழுது புலம்பி வாடினார். நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. இனிமை நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. தனிமையில் அன்னை ஆண்டவன் பால் கைகளேந்தியே தகுமோ இறைவா என்று துவா கேட்டு புலப்பினாள். இனியாது செய்வன் என்று அன்னை நாவு நோகவே இதயம் உடைந்து வேதனையால் இன்பம் நீங்கினாள், இதயம் உடைந்து வேதனையால் இன்பம் நீங்கினாள். தந்தை அருகில் சோகமதாய் தவிக்கும் போதிலே தலைவாசலில் ஓர் சாது மகான் வந்து மேனின்றார். தந்தை அறைகள் சோகமதாய் தவிக்கும் போதிலே தலைவாசலில் ஓர் சாது மகான் வந்து மேனின்றார். எந்தைகளே நான் நோன்புடையோன் ஏழையாதலால் ஏதேனும் உணவு தந்துதவ ஏழுமோ என்றார். சிந்தை இறங்கி வீட்டில் அன்று சமைத்திருந்ததை சந்தோஷமாக தந்த போது சாது வினவினார், சந்தோஷமாக தந்த போது சாது வினவினார். கவ கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதேன் கடவுள் கருணை. கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதேன் கடவுள் கருணை உங்கள் மீதுண்டாகுகவென்றார். சவமாகினானே எங்கள் ஒரே செல்வ பாலகன், சாகாவரமே தருகவுமாலாகுமோ என்றார். தேவா சிறுவன்னோன் பிறந்து உயிரை நீத்ததால் தெய்வீக சக்தி உண்டனில் உயிர் வாழச் செய்குவீர். தெய்வீக சக்தி உண்டனில் உயிர் வாழச் செய்குவீர். ஆயாசமாக வீணில் யாரும் வருந்திட வேண்டாம், அடியேனுக்கு அந்த பையனை நீர் காட்டுவீரென்றார். ஆயாசமாக வீணில் யாரும் வருந்திட வேண்டாம், அடியேனுக்கு அந்த பையனை நீர் காட்டுவீரென்றார். வாயார வாழ்த்தி வாரும் என்று உள்ளே அழைத்தார். வந்தார் உடனே சாது பையன் பக்தியை கண்டார். நீயே எழுவாய் என்று சாது கூறினாரதே. நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும், ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவிக்கொண்டு இறையை போற்றினார். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவிக்கொண்டு இறையை போற்றினார். தீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே, தீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே. துன்பங்கள் தீரும் இறைவனுக்கே நன்றி நவிழுவேர் என்றும் பெறுவார் நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை என கூறி மறைந்தாரே சாது உலகமாந்தரே. என கூறி மறைந்தாரே சாது உலகமாந்தரே. உலகமாந்தரே 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 உலகமாந்தரே.
இன்றைய நாளும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே என்றும் போல திருக்குறள் குரலும் பொருளும் வழங்குகிறார் மூத்த பெரும் கலைஞரும் சமூக சேவையாளருமான திரு மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். இனிய வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கவிருப்பது திருக்குறளின் 23rd அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6th குறள். செல்வத்தை தேடுபவர்கள் அதை சேமிக்கும் வழிகளையே தேடுகிறார்கள். திருவள்ளுவர் பொருத்தமான சேமிக்கும் இடம் ஒன்று சொல்லுகிறார். அதுவும், எதுவும் மற்றவராய் வாடுவராது கொன்றொழிப்பது போன்ற கொடிய பசியை தீர்த்தலே செல்வம் பெற்றான் ஒருவன் அச்செல்வத்தை தனக்கு பிற்பாடு உதவுமாறு காத்து வைக்கும் இடமாகும் என்று இக்குறளின் மூலம் விளக்குகின்றார். அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஊழி. பணத்தை சேர்ப்பதை விட அதை பாதுகாப்பது கடினம். சொத்து வாங்குதல், வங்கியில் வைத்தல், அரசாங்க கடன் பத்திரம் வாங்குதல், ஆயுள் காப்பீடு கழகத்தில் சேர்த்தல் முதலிய பல வழிகள் இருக்கின்றன. ஆயினும் இவையெல்லாம் முற்ற முடிய பத்திரமான வழிகள் தாமா? பணச்சீட்டுகளையும் காப்பீட்டு உறுதி பத்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும். சொத்து தகராறு வந்தால் அது நீதிமன்ற பொறுப்பாளர் வசம் ஒப்படைக்கப்படும். உடையவன் அனுபவிக்க முடியாது. வங்கி முறிந்தால் 5% திரும்ப தருகிறோம் என்பார்கள். பொதுவாக பொருள்களே எளிதில் கைமாறும். பணத்தை பற்றி கூறவே வேண்டாம். நிதி பாதுகாப்பு நிலையங்களிலும் சொத்துக்களிலும் வைத்த பணங்கள் பத்திரமாகவே இருந்தாலும் நமக்கே பயன்படுமா? வைப்பு நிதிகள் குடும்பத்தில் சச்சரவை மூட்டி கொலைக்கும் காரணமாகின்றன. தாய்க்கும் மகனுக்கும் கூட சொத்து தகராறு வருகிறது. மனைவியின் நகைகளை வணிகத்திற்காகவோ வேறு வகையில் செலவழிப்பதற்காகவோ கணவன் கேட்க அவள் மறுக்க, அதனால் பல வகையில் தகராறு வருவதை அறிவோம். பின் சொத்தை பாதுகாக்கும் வழிதான் என்ன? அது நமக்கே பயன்படும்படி உறுதி செய்து கொள்வது எப்படி? ஏழைகளின் வயிற்றில் எரியும் தீ, குடலை குமைக்கும் நஞ்சு, உணர்ச்சிகளை கொள்ளும் மயக்க மருந்து, சிந்தனையை சிதைக்கும் சிறை, நம்பிக்கையை நாசமாக்கும் நரக வேதனை, இத்தனையுமாக இருந்து கொடுமைப்படுத்தும் பசியை, பொருளற்றவரை பிறர் என்ன உதவினாலும் மீண்டும் மீண்டும் வந்து அலைக்கழிக்கும் பசிப்பணியை ஏழைகளிடம் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். ஒருவேளை அல்ல, எப்போதும் பசியால் துன்பப்படாதபடி செய்ய வேண்டும். அந்த அறமே செல்வத்தை பத்திரமாக போட்டு வைக்கும் முறியாத வங்கி, தொலைந்து போகாத புண்ணியச் சீட்டு, தகராற்றை உண்டாக்கி தாயையும் மகனையும் கணவனையும் மனைவியையும் பிரிக்காத செல்வம், பணம் அறமானால் நிற்கும் நிதிக்கணக்குகள் நில்லா, அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 23rd அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6th குறள்.
நம்பிகளையா நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த மிக்கி, தொடர்ந்து எமது சங்கநாதம் நிகழ்ச்சியில் நியூசிலாந்து ஒக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள் தருகின்ற திருப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்.
அன்பான வானொலி நேர நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் கூறி புலர்ந்திருக்கும் பொழுது எல்லோருக்கும் நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, இன்றைய நச்சிந்தனை பகுதியில் நாம் வாழும்போது நமக்காக வாழ்க்கையை கொஞ்சமாவது அனுபவித்து வாழ வேண்டும். எம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி எமது சந்ததிக்கு உழைத்து களைப்பதில் செலவாகிவிடுகிறது. இது எவ்வளவு தூரம் துன்பமானது என்பதனை உணர்த்துவதற்கு பிரபலம் ஒருவரது வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை நினைவுபடுத்தி கொள்வோம். வாருங்கள், எமக்கு எல்லோருக்கும் தெரிந்த உலகப் புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சன் 150 ஆண்டுகள் வாழ விரும்பினார். தன் வீட்டில் 12 மருத்துவர்களை நியமித்தார். அவர் தினமும் முடி முதல் கால் நகங்கள் வரை பரிசோதிப்பார். உண்பதற்கு முன்பு அவரது உணவு எப்போதும் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டது. அவரது தினசரி உடற்பயிற்சிகளை கவனிக்க மேலும் 15 பேர் நியமிக்கப்பட்டனர். அவரது படுக்கையில் ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் இருந்தது. உறுப்புக்கள் தானஞ்சை செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர். அவருக்கு தேவைப்படும் உறுப்புகளை உடனடியாக தானமாக பெறுவதற்குரிய அனைத்தும் வசதிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நன்கொடையாளர்களின் பராமரிப்பையும் அவர் கவனித்து கொண்டார். ஆனால் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவுடன் தொடர்ந்த அவரது வாழ்க்கை பயணத்தில் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2009 அன்று தோற்று போய்விட்டார். அந்த 12 மருத்துவர்களின் நிலையான முயற்சி பயனளிக்காமல் இதயம் தனது செயற்பாட்டை நிறுத்தியது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மருத்துவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவர்களின் ஆலோசனையின்றி ஒருபோதும் ஒரு படி கூட முன்னேறாத நபர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது கனவை நிறைவேற்ற முடியவில்லை. அவரது மரணம் கூட மருத்துவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவர்களின் ஆலோசனையின்றி ஒருபோதும் ஒரு படி கூட முன்னேறாத நபர் 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது கனவை நிறைவேற்ற முடியவில்லை. அவரது மரணம் கூட சரித்திரமாக அமைந்தது. அவரது இறுதி பயணம் மிக நீண்ட நேர ஒளிபரப்பாக அமைந்திருந்த போதிலும் 2.5 மில்லியன் மக்கள் நேரடியாக பார்த்தார்கள். அவர் இறந்த நாளன்று ட்விட்டர் விக்கிபீடியா போன்றவை வேலை செய்வதை நிறுத்தின. கூகுளில் மைக்கேல் ஜாக்சனை மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்றாக தேடினர். ஆம், மரணத்தை சவால் விட்டு ஜெயிக்க முயன்றவருக்கு மரணமே சவால் விட்டு வென்றது. இப்போது சிந்திக்கலாம், அலங்கரிப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், பொறியியலாளர்களுக்காக நாம் சம்பாதிக்கிறோமா? விலை உயர்ந்த வீடு, கார், ஆடம்பரமான திருமணத்தை காண்பிப்பதன் மூலம் நாம் யாரை கவர விரும்புகிறோம்? நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு மிருகத்தைப் போல வேலை செய்கிறோம்? இத்தனை தலைமுறைகளை நாம் காப்பாற்ற விரும்புகிறோம். நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் உள்ளனர். நமக்கு எவ்வளவு தேவை, அவர்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் பிள்ளைகளால் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்று கருதுவதனால் தான் அவர்களுக்காக கூடுதலாக சேமிக்கிறோமா? வாரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுகிறீர்களா? நீங்கள் சம்பாதித்தவற்றில் 5% சரி நீங்களே செலவிடுகிறீர்களா? ஆம். இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் நேரம் வரும்பொழுது நம் இதயம் நிற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும். நீரழிவு, இரத்த அழுத்தம் என்று எல்லா வியாதிகளும் வந்து வருத்த ஆரம்பித்திருக்கும். அன்பான உள்ளங்களே, நம்மிடம் எந்த ஒரு சொத்தும் இல்லை. சில ஆவணங்களில் தற்காலிகமாக நம் பெயர் எழுதப்பட்டுள்ளது. வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்கள், வாழும்போது அனுபவியுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தும். வாழ்க்கையில் உண்மையானவை மனநிறைவும் திருப்தி மற்றும் அமைதி என்பதை உணர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து சங்கராதத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெற்று வரும் இளம் தளிர் நிகழ்ச்சி. இந்த வார இளம் தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரிக்க சங்கராத குடும்பத்தினுடைய ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு திருமதி ஜெனித் ஆப்டின் டிஸ்மியா தம்பதிகளுடைய செல்வ புதல்வி மித்கா மர்ஜம் அவர்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இளம் தளிர் நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு, நோன்பு அரபு மொழியில் சௌம் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது. அதன் பொருள் தடுத்து கொள்ளுதல் என்பதாகும். நோன்பு இஸ்லாமிய வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமாலும் நோட்கப்பட்ட வேண்டிய ஃபர்லான கடமையாகும். இந்தோன்பானது கிழக்கு வெளுக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பு நோட்கப்பதாக நீயத்து வைத்து எதையும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னிடம் கட்டுப்பாட்டை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். நோன்பு இஸ்லாத்தின் பர்லு அல்ல என்று மறுப்பவன் காபிராகி விடுகின்றான். ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்க தவறிவிட்டால் அதனை பின்னர் கலா செய்வது கடமை. எனவே சிறு பிள்ளைகளாகிய நாமும் நோன்பு நோட்க பழகிக் கொள்ள வேண்டும்.
நன்றிகள். தொடர்ந்து இளம்பெரு நிகழ்ச்சி அலங்கரிக்க நாம் தருகின்ற நிகழ்ச்சி திருச்சிட்டம்பலத்தோடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறார் ஆதிரன் காண்டீவன் அவர்கள். ஆதிரன் காண்டீவன் தன்னுடைய 5வது வயதிலே பேச்சு, தேவாரம் போன்றவற்றின் சிறப்புகளோடு தன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்து வருகின்ற வகையிலே இன்றைய நாள் எங்களுடைய சங்கநாதத்திலும் தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அழகிய தருணத்தில் இணைந்து இளம்தொடர் நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார். 6வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ஆதிரன் காண்டீவன் அவர்களை எமது சங்கநாதம் குடும்பம் சார்பாக கல்வியில் சிறந்து, கலைகளில் தேர்ந்து, வாழ்வினில் உயர்ந்து வளமுடன் வாழ வாழ்த்துகின்றோம்.
சிதம்பரம் சொத்து நிவேதியன் சோதிவானவன் பொத்துனை திதந்ததி பொதுந்த கைத்துளே கத்துனை பூட்டியோர் கடலில் பாச்சினம் நத்துனையாவது நமச்சிவாயவே. திருச்சிதம்பரம்
நீங்கள் உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 35 வருட கால சேவை அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் இலக்கம் 619 டொமினியன் ரோட் பல்மோரில் ஒக்லாண்ட். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
வண்டி நின்றுச்சு.
ஓ அப்படியா, பைசா பென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? SES பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது
சொல்லுங்க.
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
0-2-1-1-7-8-9-6-4-5 மேலதிக விவரங்களுக்கு 0-9-2-1-8-9-6-4-5
இடம் 13i ரயன் பிளேஸ் மெனுகாவ் சிட்டி சென்டர் ஆக்லாந்து.
அடுத்து நமது நிகழ்ச்சியில் தமிழ் சூபி இலக்கியம் பற்றி தருகிறார் பேராசிரியர் முனைவர் ஓ அலிபாபா அவர்கள்.
சூஃபித்துவம் என்பது இஸ்லாமிய மெய்ஞான தத்துவமாகும். இதனை சூஃபி தத்துவம் என்றும் கூறுவர். இஸ்லாமிய ஞான வழியில் செல்பவரை சூஃபி என்று அழைப்பது மரபு. சூஃபி என்னும் அரபு சொல்லுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன. ஆன்மீக ஞானத்திற்கு அரபியில் தசவுப் என்னும் சொல்லை பயன்படுத்துகின்றனர். தசவுப் என்னும் சொல் தூய்மை என பொருள்படும் சபாவத் எனும் அரபு அடிச்சொல்லில் இருந்து வந்தது என்பர். சபாவத்துல் கல்ஃபு என்றால் உள்ள தூய்மை என்று பொருள். இதிலிருந்து தோன்றிய தசவுப் எனப்படும் இஸ்லாமிய ஆத்ம ஞான வழியில் அடியெடுத்து வைப்பவர் சூஃபி என்று அழைக்கப்பட்டார். உள்ளத்தை புடமிட்டு தூய்மைப்படுத்தி மாசற்ற உயர் பண்புகளை வளர்த்து அகத்தையும் புறத்தையும் ஒரு சேர பரிபக்குவப்படுத்துவதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்ள உதவும் ஞானமே தசவுப் ஆகும். நிலையான பேரின்பப் பேற்றை பெறுவதுதான் அதன் நோக்கம். இத்தகைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு ஆத்ம ஞானத்தை வளர்த்து இறைவனை அடைவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தசவுப் எனப்பட்டது. சூஃபித்துவம் என்பது வாழ்க்கையின் அகப்புற தூய்மையாகும். இறைவன் மனிதனை அவனளவில் இறந்துவிடும்படி செய்து அவன் பொருட்டு அவனை வாழும்படி செய்தலே தசவுப் எனப்படும் சூஃபித்துவமாகும். சூஃபி ஆங்கிலத்தில் முஸ்லிம் மிஸ்டிக் எனப்படுகிறார். முஸ்லிம் சித்தர், ஆத்ம ஞானி, மெய்ஞானி என தமிழில் சூஃபி குறிப்பிடப்படுகிறார். தூய்மையின் மேல் கம்பளி அணிபவர், ஆசைகளுக்கு அச்சமூட்டுபவர், உலகை துறந்து நபியின் வழியில் நடப்பவர் என்று சூஃபியை அறிஞர்கள் வர்ணிக்கின்றனர். சூஃபி எனும் சொல்லாக்கத்துக்கு பலவாறு அறிஞர்கள் விளக்கமளிக்கின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது சூஃபி என்னும் சொல் தமிழில் ஆத்ம ஞானியை குறிப்பதாக தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ஞானம் என்னும் சொல்லுக்கு அறிவு, கல்வி, பரஞானம், தெளிவு, நல்லொழுக்கம் எனும் பல பொருள்கள் உள்ளன. இறைவனை அறிய விரும்பி ஞானப்பாதையில் செல்வோர் சூஃபி, மஸ்தான், தர்வேஸ், ஆரிப், சாலிக் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றனர். யார் சூஃபி என்பதற்கு உண்மையான சூஃபி எனும் தலைப்பில் அமைந்த பாரசீக கவிதை அருமையாக விளக்கம் தருகின்றது. சூஃபி ஞானி யார் அவன்? இதய தூய்மையன். அவன் பெயரை திருடும் நாணமற்ற உலக மனிதனின் கிழிந்த மேலாடை அல்லன். முறையற்ற ஆசையா அல்லன். குப்பை குளத்தில் தூய்மையை தேர்பவன். துன்பங்களால் துவளான், தொல்லைகளில் மகிழ்வான். கரத்தில் குறுந்தடி கொண்ட காவலன். அழகின் கதவையும் திரை புதரையும் காத்து அவனுக்கு வழிவிடுபவன். அச்சமின்றி நடப்பவன். இறைவனின் அம்புகளை காட்டி அகத்தே நுழைபவன். அவனே சூஃபி என காட்டுகிறது அக்கவிதை. சூஃபிகள் தன்னலம் பாராதவர்கள், தியாக உள்ளம் கொண்டவர்கள். அவர்களின் சொல், செயல், சிந்தனை ஆகியவை மிக தூய்மையானவை. இறைவன்பால் நாட்டமும் தேட்டமும் கொண்ட சூஃபிகள் தங்கள் உள்ளத்தை அவனளவிலேயே நிலைநாட்டுவதற்காக இறை சன்னிதானத்தில் முதல் வரிசையில் இடம் தேடிக் கொள்வார்கள். நபிகளாரின் காலத்தில் திண்ணைத்தோழர்கள் என்றழைக்கப்பட்ட சூஃபிகள் எப்போதும் வணக்கத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டிருப்பார்கள். பிறரை கெடுக்கும் போலித்தனமான வாழ்வு அவர்கள் வாழ்வல்ல. நானும் இல்லை, நீயும் இல்லை, இருப்பது இறைவன் ஒருவன் மட்டுமே என்னும் உணர்வு கொண்டவர்கள் சூஃபிகள். தம்மைத்தாமே கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனது பாதையில் முடுகி அவனில் கலப்பதே இவர்களின் வேணவா. சூஃபி தான் என்பதில் அழிந்து இறைவன் அளவில் நிலையாகி இருப்பார். அவர் இருக்கும்போதே இல்லாத நிலையில் இருப்பார். சூஃபிகள் தெள்ளிய மதியுடையவர்கள். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை, பந்தத்தை துல்லியமாக தெரிந்தவர்கள். இறைவன் அளவில் அழிந்துவிடும் இவர்களுக்கு அகத்தும் புறத்தும் அல்லாதான்.
தெலுங்கு அன்பானதே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வழியாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை சங்கராதம் பானொலியினுடைய பிரதானி திரு அற்புத சிங்கம் அவர்களோடு அன்பான எமது நிகழ்ச்சி நன்றி கூறி விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.